ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு நம்ம பகவத்கீதை உபன்யாசத்துல வந்து 3வது அத்தியாயம் 4வது மற்றும் 5வது ஸ்லோகம், ரெண்டு ஸ்லோகத்துல பகவான் நமக்கு என்ன உபதேசம் கொடுக்கிறாரு, என்ன அறிவுறுத்துறாருங்கிறதா இன்னைக்கு படிக்கிறோம். நகி கர்ம நாம நாரம்மாம் நைஷ்கர்மியம் புருஷோஸ்னுதே நசசன்யாசனாத்யேவ சித்திம் சமதி கச்சதி. செயல்களிலிருந்து விலக்கிக் கொள்வதால் விளைவுகளிலிருந்து ஒருவன் விடுதலை பெற முடியாது. துறவால் மட்டும் ஒருவன் பக்குவமடைதல் என்பது இயலாததாகும். இந்த 3வது அத்தியாயத்துக்கு கர்மயோகன தலைப்பு. கர்மயோகா, கர்ம அப்படின்னா செயல், யோகம்னா கிருஷ்ணரோட இணைக்கிறது. நம்முடைய செயலை வந்து கிருஷ்ணாவோட இணைக்கிறது தான் கர்மயோகம். இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல வந்து அர்ஜுனன் கிருஷ்ணரிடத்துல ரெண்டு கேள்வி கேட்டார். ஏன் கேள்வி கேட்டாருன்னா, அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி அத்தியாயத்துல 2வது அத்தியாயத்துல வந்து கிருஷ்ணா வந்து ரெண்டு விதமான யோகத்தை பத்தி அர்ஜுன்கிட்ட சொன்னார். ஒன்று வந்து சாங்கிய யோகம், இன்னொன்று வந்து புத்தி யோகம் அல்லது பக்தி யோகம். சாங்கிய யோகம்னா என்னன்னா, இந்த உடம்பு ஆத்மா அதை பற்றிய விஷயங்களை வந்து ஆழமா பிரித்து ஆராய்ந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் சாங்கிய யோகம். உடம்புனா என்ன, ஆத்மானா என்ன, இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, இந்த உடல் எப்படி இயங்கிட்டு இருக்கு, இதில் ஆத்மா எப்படி இயங்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பிரித்து அறிவு தான் சாங்கிய யோகம். பக்தி யோகா அல்லது புத்தி யோகானா தன்னுடைய புலங்களை வந்து கிருஷ்ணாவோடைய சேவையில் ஈடுபடுத்துது. புலங்களை வந்து கிருஷ்ணாவோடைய சேவையில் ஈடுபடுத்தி பக்தி தோண்டு கிருஷ்ணாவுக்கு சேவைப்படும். எந்த விதமான பௌதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் மனம், புலன்கள் இதெல்லாம் வந்து கிருஷ்ணாவோடைய சேவையில் ஈடுபடுத்து. இப்போ அர்ஜுனனுக்கு என்ன சந்தேகம்னா, கிருஷ்ணர் வந்து என்கிட்ட ரெண்டு யோகத்தை சொல்றாரு. ஒன்று சாங்கிய யோகம், அறிவு வளர்த்துக்கொள்ள முறையும் சொல்றாரு, இன்னொன்று வந்து பக்தி யோகத்தையும் சொல்றாரு. அப்போ பக்தி யோகம் இதில் எது உயர்ந்தது? அப்போ பக்தி யோகம் கிருஷ்ணா பண்ண சொல்றாரு, அப்படியே என்ன இந்த சண்டை போட சொல்லணும்? கிருஷ்ணா வந்து பக்தி யோகம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்றாருன்னா, அவருக்கு பக்தி பண்ணுறதா உயர்ந்ததுன்னா அப்படியே என்ன வந்து இது கிருஷ்ணா இந்த யுத்தத்தில் ஈடுபடுத்துறாரு என்ன? அப்போ அவருக்கு குழப்பம் வந்துருச்சு அர்ஜுனுக்கு, இது புரியல. ஸோ அதனால கிருஷ்ணன் அர்ஜுன் கேட்குறாரு, கிருஷ்ணா எனக்கு இந்த சந்தேகத்தை நீங்க தான் போக்கணும். நீங்க வந்து ஆத்ம உணர்வு பத்தியும் போதிச்சீங்க, பக்தி யோகத்தை பத்தியும் போதிச்சீங்க. இப்ப பக்தி இதுல ரெண்டு எதுல உயர்ந்தது? அப்ப பக்தி யோகம் உயர்ந்ததா இருந்தா நான் ஏன் வந்து இந்த யுத்தத்துல எல்லாம் ஈடுபடணும்? நான் ஏன் இந்த மகாபாரத யுத்தம் பண்ணி சண்டை போடணும்? குருஷேத்திரத்துல நான் பேசாம உங்களுக்கு பக்தி பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, இது போதுமே எனக்கு. உண்மையில எல்லா யோகங்களையும் மிக உயர்ந்தது பக்தி யோகம், பக்தி யோகா. அதான் கிருஷ்ணா அதை வந்து புத்தி யோகான்னு சொல்றாரு. ரொம்ப புத்திசாலிகள் தான் பக்தி யோகத்தில் ஈடுபடுவாங்க. ஆனா இங்க வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் யுத்தம் பண்ண சொல்றதும் பக்தி யோகம் தான். காரணம் என்னது, அந்த செயலை வந்து கிருஷ்ணருக்காக பண்ண சொல்றாரு. கிருஷ்ணாவுடைய விருப்பம், கிருஷ்ணனுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய தான் பக்தி யோகம். பக்தி யோகான் என்னது, பகவானுக்கு வந்து பகவானுடைய புலன்களை திருப்திப்படுத்துறது. நம்முடைய புலன்களை திருப்திப்படுத்துறது பக்தி இல்லை, அதுக்கு கருமித்தனம். ஸோ கிருஷ்ணாவுடைய புலன்களை திருப்திப்படுத்தணும். அப்போ கிருஷ்ணாவுடைய புலன்களை திருப்திப்படுத்த தான் பக்தி யோகம். கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணுறது, கிருஷ்ணாவை சந்தோஷப்படுத்துறது. அப்போ இந்த யுத்தம் செய்கிறது, இந்த மகாபாரத யுத்தம் வந்து தர்மத்துக்காக நடக்கூடிய யுத்தங்கிறதுனால அர்ஜுனன் கேள்விக்கு இடமே இல்லை. இந்த யுத்தம் செய்தால் கிருஷ்ணா திருப்தி அடைவார் அப்படின்னா அர்ஜுனன் செய்யலாம். அர்ஜுனன் புத்திசாலியாக இருந்தார், அவர் புத்திசாலி நல்ல பக்தரும் கூட, அதனாலதான் அவர் வந்து ஒரு சாது கிருஷ்ண பக்தர். ஸோ கிருஷ்ண பக்தராக இருந்தனால அவருக்கு இந்த சண்டை போடுறது விருப்பம் இல்லை. நான் ஏன் தேவையில்லாமல் சண்டையில் எல்லாம் ஈடுபடணும், நான் பேசாமல் கிருஷ்ணாவுடைய நாமத்தை சொல்லிட்டு காட்டில் இருந்துக்கலாம். பட் கிருஷ்ணா வந்து அப்படி சொல்லலை. இங்கே சின்ன சொல்ல கிருஷ்ணா, செயல்களிலிருந்து விலகி கொள்வதால் விலைகளிலிருந்து ஒருவன் விடுதலை பெற முடியாது. அர்ஜுனா நீ உன் வேலையிலிருந்து தப்பிச்சிக்கலாம்னு நினைக்காத. அர்ஜுன் என்ன நினைச்சாரு, ஏன்டா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு சண்டை போட்டு பேசாம நம்ம போய் காட்டில் உட்காந்துக்கலாம், இது வந்து எஸ்கேப் ஆகுது தப்பிச்சுக்கிறது. அர்ஜுன் என்ன நினைச்சாரு, கிருஷ்ண பக்தியை வச்சுக்கிட்டு நான் என்னுடைய வேலையிலிருந்து தப்பிச்சுக்கணும், கிருஷ்ணா என்னமோ பண்ணிட்டு போட்டோம், யாரோ சண்டை போட்டுட்டு என்னமோ பண்ணிக்கிட்டோம், நான் பேசாம போய் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து கிருஷ்ணா ஏத்துக்கல. துறவால் மட்டும் பக்குவம் அடைதல் என்பது இயலாததாகும். பேரளவான துறவு வந்து அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்லை. அந்த துறவு வந்து கிருஷ்ணா இங்க ஏத்துக்கல. கிருஷ்ணா வந்து என்ன பண்றாரு, அர்ஜுனனை தன்னுடைய கடமையை செய்ய சொல்றாரு. ஏன் செய்ய சொல்றாரு, செயலில் ஈடுபடாமல் இருக்க முடியாது. அதாவது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாரு, நகி கசிச்சனமபி ஜாதுதிஷ்டன்ய கர்மகிருத் காரிய தேகவச கர்ம சர்வ பிரகிரு ஜெயகுணை. கிருஷ்ணர் சொல்றார், பௌதிக இயற்கையிடமிருந்து பெறப்படும் குணங்களுக்கு தகுந்தாற் போல ஒவ்வொருவரும் சுதந்திரம் ஏதுமின்றி செயல்படுவதற்கு வற்புறுத்தப்படுகின்றனர். எனவே ஒரு கணம் கூட செயல்களை எதையும் செய்யாமல் இருப்பது எவருக்கும் சாத்தியமில்லை. யாராலும் செயல் பண்ணாமல் இருக்க முடியாது, ஏதாவது செயல் பண்ணிதாலும் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் உயிர் வாழ்றதுக்காவது, இந்த உடலை ஆத்மாவை பராமரிக்கிறதுக்காக வேண்டிய செயல் பண்ணிதாலும். செயலை துறக்கிறது பேரளவான துறவு வந்து கிருஷ்ணா வந்து ரெக்கமெண்ட் பண்ணல, பரிந்துரைக்கல, செயல் பண்ணிதாலும். அப்ப நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, இந்த துறவிகள்லாம் வந்து சும்மா ஆசிரமத்தில் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் வேலை பண்ண பயந்து போய் இந்த பௌதிக உலகம் வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போய் ஆசிரமத்தில் உட்காந்து சும்மா சாப்பிட்டு தூங்குறாங்க. அப்படி இல்லை, துறவிகளுக்கும் செயல் இருக்கு. என்ன செய்யலது? கிருஷ்ணனுடைய செயல்படுது, கிருஷ்ணனுடைய தத்துவங்களை பிரச்சாரம் செய்யறது, கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றது, மற்றவங்களுக்கு மற்ற முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறது, எப்படி கிருஷ்ண பக்தி பண்ணணும், எப்படி பகவான் மேல அன்பு செய்யணும், எப்படி பகவான் நாமத்தை சொல்லணும், எப்படி பகவான் பக்தி தொட்டு பண்ணணும். அப்போ ஆசிரம வாழ்க்கை இன்னும் பொறுப்பு அதிகம், பௌதிக வாழ்க்கையை விட ஆசிரம வாழ்க்கையில 100% இன்னும் அதிக பொறுப்பு இருக்கு. ஏன்னா அங்க வந்து முழுக்க முழுக்க கிருஷ்ணனுடைய சேவைதான், பௌதிகங்கிற பேச்சு கேடல. அப்ப அங்கேயும் செயல் இருக்கு, செயல் பண்ணாம யாராலும் இருக்க முடியாது. நிறைய பேர் நினைச்சுக்கிற ஆசிரமத்தில் போயிட்டா ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்லை, சும்மா சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம். அப்படி இல்லை, உண்மையான ஆசிரம வாழ்க்கை, உண்மையான ஆசிரம வாழ்க்கை, சன்னியாச வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப கடினமானது. அதனாலதான் பொருள் வரையில ப்ரோப்பா ரொம்ப அழகா சொன்னார், சரியான பயிற்சி இல்லாம ஒருத்தருக்கு சன்னியாசம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது, ரெக்கமெண்ட் பண்றது அது வந்து சமுதாயத்துல தொந்தரவுதாகும். அது உண்மைதான் இல்லையா? நிறைய பேரு சரியான பயிற்சி எடுத்துக்காம சன்னியாசம் எடுத்து காவி உடைய போட்டு சன்னியாசம் எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் நிறைய தவறு பண்ணுவாங்க, நிறைய தவறு செய்யறாங்க, புலன்களை கட்டுப்படுத்த முடியாம தவறு பண்றாங்க, பௌதிக வசதிகளை அனுபவிக்கிறாங்க. அதனால சமுதாயத்துல துறவிகளுக்கு மரியாதை குறைஞ்சு மதிப்பு இல்லை, துறவிகளுடைய பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் புலன்பு அனுபவிக்கிறவங்க. அதனால பெயரளவான துறவு வந்து கிருஷ்ணா இங்க கண்டிக்கிறார், பிரபுபாத் மாதிரி ஆச்சாரியர்கள் அதை ஏற்றுக்கொள்றது இல்லை. முதல்ல செயலை விடுறதே தப்பு, செயல் பண்ணிதான் ஆகணும். அந்த செயல் வந்து எப்படி பண்ணுவதுதான் இங்க யோகா, கர்ம யோகா, கர்மா செயல் அது யோகமா செய்யறது, அது எப்படி கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறது. அந்த கர்ம யோகம் வந்து பக்குவமாகும் போது அது பக்தி யோகமாகும். குரு மகாராஜ் ரொம்ப அழகா சொன்னார் உபன்யாசத்தில், நம்முடைய கர்ம யோகா வந்து எப்போ பர்ஃபெக்ஷன் ஆகுதோ அப்போ அது வந்து பக்தி யோகா, பக்தி யோகா முழுக்க முழுக்க கிருஷ்ணாவுடைய திருப்திக்காக செய்யும். ஆரம்பத்தில் செய்யக்கூடிய கர்ம யோகம் வந்து எந்த பலனும் இல்லாம, எந்த பலனும் எதிர்பார்க்காம அது வெறும் யோகமா செய்யறது. அந்த பக்தன் இன்னும் பக்குவமாகும் போது அவனுடைய செயல் முழுவதும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்படும், அதுதான் பக்தி யோகா அல்லது புத்தி யோகா. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இங்க அர்ஜுனன் வந்து எஸ்கேப் ஆக வாய்ப்பே இல்லை. அர்ஜுன் என்ன நினைச்சாரு, நான் கிருஷ்ண பக்தியை சாதகமா வச்சுட்டு சண்டை போட போயிடலாம். கிருஷ்ண என்ன சொல்றாரு, நோனோ, அவங்கவுங்க டியூட்டி பண்ணிதான் ஆகணும், அவங்கவுங்க கடமை. ஒருத்தர் குணத்துக்கு ஏற்றாற் போல சொன்னா இல்லையா, ஒருத்தருடைய குணத்துக்கு ஏற்றாற் போலையும் ஒவ்வொரு சுதந்திரம் ஏதுமின்றி செயல்படுவதற்கு வற்புறுத்தப்படுறாரு. கம்பல்சரி இந்த உலகத்துல வந்துட்டாலே செயல் பண்ணிதான் ஆகணும், யாருமே செயல் பண்ணாம இருக்க முடியாது. ஒரு க்ஷணம் கூட, ஒரு க்ஷணம் கூட எதையும் செய்யாமல் இருப்பது எவருக்கும் சாத்தியமே இல்லை. ஒர்க் பண்ணிதான் அந்த ஒர்க் பண்றது வந்து கர்மா வந்து கிருஷ்ணாவுக்கு அர்ப்பணிக்கும். நம்ம செய்யக்கூடிய செயல், அந்த செயலுடைய வினையை வந்து நம்ம அனுபவிக்க நினைக்கூடாது. இதுதான் ரெண்டாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணா சொல்லிட்டார், கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாசினா, உனக்கு செயல் பண்ண மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, அனுபவிக்க அதிகாரம் இல்லை, அனுபவிக்கும் நினைக்கவும் செய்யாதுங்கிறார். ஜஸ்ட் டூ யுவர் டியூட்டி, உன்னுடைய கடமையை நீ செய், கிருஷ்ணாவுக்கு அர்ப்பணிக்கணும், அவ்வளோதான். கிருஷ்ணா நான் வந்து என்னுடைய கடமை செய்கிறேன், அவ்வளோதான், இது என்னுடைய கடமை, ஒரு டியூட்டி. பட் என்னுடைய மனது புலன்கள் எல்லாம் உங்கள் சேவையில் தான் இருக்கும். அவர் தான் யோகி, அவர் தான் பக்குவமான சன்னியாசி கூட. சன்னியாசினா புறத்தோட்டத்தில் சன்னியாசி அது பிரச்சனை இல்லை, பிரயோஜனம் இல்லை. காவி உடை போட்டிருப்பாங்க, குடிமை வச்சுருப்பாங்க, இல்லை தாடி வச்சுருப்பாங்க, காட்டில் குகையில் இருப்பாங்க, அவங்க தான் சன்னியாசி துறவி அப்படின்னு நினச்சிக்கூடாது. துறவினா யாருன்னா, யார் ஒருத்தர் வந்து பௌதிக உலகத்தில் இருந்தாலும் பௌதிக விஷயங்கள் மேலே பற்று இல்லாமல் இருக்கோ அவர் தான் துறவி. பௌதிக விஷயங்களில் பற்றுதல் இல்லாமல் தன்னுடைய மனம் புத்தி இதெல்லாம் கிருஷ்ணாவுடைய சேவைக்காக, இகாயசிய ஹரேர்தாச, இகாயசிய ஹரேர்தாச கர்மனா மனசா கிரியா. கர்மனா அப்படின்னா செயல், செயலால, மனதா மனதால, வார்த்தைகளால. இப்போ யார் ஒருத்தர் வந்து இந்த உலகத்தில் வாழும்போது தன்னுடைய உடலால, மனதால, வார்த்தைகளால் கிருஷ்ணாங்க சேவை பண்ணுறாரோ அவன் ஏற்கனவே முக்தி பெற்றவர் தான். ஜீவன் முக்தச உச்சதே ரூபகோசாமி ப்ரபா சொல்கிறார். இகாயசி ஹரேதாச கர்மனா மனசாக்கிரியா நிகில சவஸ்தானு ஜீவன் முக்தச உச்சதே. அவர் முக்தி அடைகிறதுன்னு பேச்சு கேடல, அவர் ஆல்ரெடி முக்தி பெற்றவர் தான். யார் ஒருத்தர் வந்து இந்த உலகத்தில் கிருஷ்ணாவுக்கு பக்தி தொண்டு பண்ணுறாரோ, கிருஷ்ணாவுடைய சிந்தனையில் 24 மணி நேரம் கிருஷ்ணாவுடைய சிந்தனையில் இருக்கார், அவர் முக்தி பெற்ற ஆத்மாதவர், முக்தி பெற்றவர் தான், முக்தி பெற்ற ஆத்மாதவர், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ரூப கோஸ்வாமி ப்ரபா ரொம்ப அழகாக சொல்லி சாஸ்திரம். அதனால ஒரு பக்தன் தனியால் முயற்சி பண்ண வேணாம், குளங்களை கட்டுப்படுத்தணும், மனதை கட்டுப்படுத்தணும், முக்தி அடையணும், எதுவுமே அவன் முயற்சி பண்ண வேண்டாம். அவன் வெறுமனே பகவானை சேவை பண்ணிட்டு இருந்தா போதும், வெறுமனே கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தாலே போதும். அதனால அவன் துறவரத்தை மேற்கொள்ளணும் முயற்சி கூட பண்ண வேண்டியதில்லை. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும் அப்படி முயற்சி பண்ண, இல்லறத்தில் இருந்தாலும் அவர் எப்படி இருக்கணும், தாமரை இலை தண்ணி படிச்சோம் இல்லையா, கமல தலச்சல ஜீவன டலமல், கமல தலச்சல ஜீவன டலமல பஜகு ஹரிபத நிதிரே. கோவிந்ததாஸ் ரொம்ப அழகா பாடுறார். கமல தல, கமலன்னா தாமரை, ஜலம்னா நீர், கமல தல ஜல ஜீவன டலமல. இந்த உலகத்துல வந்து தாமரை இலையில தண்ணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வாழ்க்கை, நிரந்தரம் இல்லை, எப்ப வேணாலும் விழுந்துடும், ஜலத்துல ஆத்துல விழுந்துடும், குளத்துல விழுந்துடும். அதே மாதிரி இலையில ஒட்டவும் செய்யாது, அந்த மாதிரிதான் பௌதிக வாழ்க்கையில் இருக்கணும். ஆனா பௌதிக வாழ்க்கையில பற்றுதல் இருக்கக்கூடாது, கிருஷ்ண மேலதான் பற்றுதல் இருக்கணும். அதுதான் இங்க கிருஷ்ணா வந்து நம்மகிட்ட திரும்ப திரும்ப சொல்ற, நம்ம நம்ம பற்றுதலை வந்து யார் மேல, கிருஷ்ணன் மேல வச்சுக்கணும், பௌதியத்துல வச்சுக்கூடாது. இல்லற வாழ்க்கையில இருந்தாலும் எப்படி இருக்கணும், கிருஷ்ணா சொல்றாரு, பத்ம பத்ரை பாம்பஷா பிரம்மன்யாதாய கர்மாணி சங்கந்தப்தா லிப்யதேன பத்ம பத்ரை பாம்பஷா. பத்மம்னா தாமரை, பத்திரம்னா இலை, தாமரையில தண்ணி ஒட்டவே செய்யாது. அந்த மாதிரிதான் இருக்கணும் ஜட உலக வாழ்க்கையில, இல்லைன்னா நம்ம மாட்டிக்குவோம். இந்த ஜட உலக வாழ்க்கையில பற்றுதல் வச்சோம்னு வச்சுங்களேன், நிம்மதியாகவும் இருக்க மாட்டோம், நிம்மதியே இருக்காது. அதே பாருங்க, கிருஷ்ணர் மேல பற்றுதல் வச்சு பாருங்க, ஜட உலக வாழ்க்கையில இருந்தால் நிம்மதியா இருக்கும். அதனாலதான் வெளியில் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், பக்தி பண்ணாதவங்களுக்கெல்லாம் கிருஷ்ண பக்தரை பார்த்தா ரொம்ப ஆச்சரியம் இருக்கு, இவங்க இப்போ சந்தோஷமா இருக்காங்க, எப்படி முடியுது இவங்களால, பேரோ வசதி ஒன்றும் இல்லை, அவ்வளவா வசதி ஒன்றும் கிடையாது. ஒரு பக்தர் இருந்தார், ரொம்ப ரொம்ப அற்புதமான பக்தர், கோரா கும்பர் பேர், கோரா கும்பர். கும்பர்னா அந்த பானையெல்லாம் பண்றவங்க, பானை இருக்கு இல்லையா, பானை பண்றவங்க. பண்டரிபுரத்தில் வந்து பண்டர்பூர் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம். இப்போ நம்ம ஸ்ரீரங்கம்லாம் இருக்கு இல்லையா, ஸ்ரீரங்கம் திருப்பதி அந்த மாதிரி பண்டர்பூர், பண்டர்பூர் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். அங்கே பாண்டுரங்க கிருஷ்ணா இருக்கார், பாண்டு இந்த பாண்டுருக்கு நிறைய பக்தர் இருக்காங்க. அந்த பக்தர்கள் வந்து எல்லாருமே பிராமின் ஃபேமிலி கிடையாது, எல்லாரும் உயர்ந்த குலத்தில் பிறந்தவங்க கிடையாது, எல்லாரும் சன்னியாசி கிடையாது. அதில் ஒரு சில பக்தர்கள் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க, இந்த குயவர், குயவர் பானை பண்ணக்கூடிய குடும்பத்தில் பிறந்த கோரா கும்பர். கோரா கும்பருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பாண்டுரங்க மேலே ரொம்ப பக்தி, எப்போவுமே பாண்டுரங்க நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பார், பாண்டுரங்கா 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 ஜெய ஜெய விட்டல 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 பாண்டுரங்கா பண்டரிநாதா பாடிட்டே இருப்பார், கீர்த்தனை பாடிட்டே இருப்பார். அவங்க சின்ன குழந்தையிலேருந்தே, அவங்க அப்பா அம்மா வந்து நல்ல பக்தர், அவங்க அவங்க குழந்தைய வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரெண்டு பசங்க அவங்களுக்கு, அந்த பண்டரிபுரத்தில் இருந்த அந்த தம்பதிகளுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க, ஒருத்தர் பேர் கோபண்ணா, ஒருத்தர் பேர் ஏரண்ணா. கோபண்ணா தான் கோரா கும்பர். இந்த கோபண்ணா ஏரண்ணா ரெண்டு பேரும் சின்ன பையன், 5 வயசுலேருந்தே பக்தி பண்ணிகிட்டே இருக்கான், ஸ்கூல் போனால் படித்தான், பக்தி பண்ணால் நல்லா நல்லா பக்தி பண்ணி, பாண்டுரங்கள் அவ்வளோ அன்பு, நல்லா படிச்சுட்டு என்ன பண்ணாங்க, அவங்க குடும்ப தொழிலே பண்ணாங்க, பானை பண்ணுறது, பானை வியாபாரம் பண்ணாங்க. அப்போ வந்து சரியான நேரம் வந்தது, கோரா கும்பருக்கு வந்து கல்யாணத்தில் ஆர்வம் இல்லை, கல்யாணம் பண்ணணும்னு விருப்பம் இல்லை, அவருக்கு பகவான் மேலே அவ்வளோ அன்பு இருந்துச்சு, பௌதீகத்தில் அவருக்கு ஆசையே இல்லை, குழந்தை அனுபவிக்கணும், கல்யாணம் பண்ணணும், குடும்ப குழந்தையெல்லாம் பெற்றுக்கணும், எந்த ஆசையும் இல்லை. ஆனால் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவரை பிடிச்சி வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க, கோரா கும்பரை வற்புறுத்தி அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரி நீ பக்தி பண்ணுவனு, யார் பக்தி பண்ண வேணாண்ணா, கல்யாணம் பண்ணிக்கோ, நான் அப்பா அம்மாவுடைய வற்புறுத்தல் தாங்க முடியாமல் கோரா கும்பர் கல்யாணம் பண்ணிட்டார். ஸோ கோர கும்பர் என்ன பண்ணுவாங்கன்னா தினமும் பானைக்கு மண் பிசைவாங்க. பானை அந்த பெரிய வீல் இருக்கும், பெரிய வீல் இருக்கும், களிமண்ணில் தண்ணியெல்லாம் போட்டுட்டு அப்படி காலில் முதல்ல அமுத்துவாங்க. நல்லா அமுத்தி அமுத்தி மண்ணை வந்து நல்லா பதமாகும். அப்புறம் பிசைஞ்சிட்டு அப்புறம் அதை அப்படியே அந்த அச்சில் வச்சு சுற்றி அப்படியே உருண்டை பிடிப்பாங்க, பானை ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் பானையை சூடு பண்ணணும். சூடு பானை இல்லைன்னா பானை வீணாப்படும், தண்ணி வந்து நிற்காது, பானை வந்து உடஞ்சிடும். தென் கோரா கும்பலோட வேலை என்னன்னா பானைக்கு சூடு பண்றது, சாரி பானையை பிடிக்கிறது. ஏறனாவோட வேலை என்ன, பானையை சூடு பண்ணும். ஏறனாவுக்கு வேலை என்னது, பானையை சூடு பண்ணும். கோரா கும்பல் பானை பண்ணுவார், இந்த மனைவி கோரா கும்பல் வைப்பு வந்து சமையல் பிரசாதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ எல்லாரும் சந்தோஷமா சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நாள் கோரா கும்பல் என்ன பண்ணாங்க, பானை மண்ணை பசைஞ்சு பானையெல்லாம் பண்ணாங்க. இந்த ஏறனா போய் பானையை சூடு பண்ண, இந்த பானையை வந்து பண்ணி பண்ணி அப்படி வச்சுட்டு அப்புறம் ஒன்றுனா சூடு பண்ணுவாங்க. பானைக்குள்ளே ஒரு அஞ்சாறு பூனை இருந்திருக்கு. இந்த பூனையை வந்து ஏறனா பார்க்கல, ஒரு நெருப்பில் வச்சு சூடு பண்ணிடுவார், பானையோட சேர்த்து சூடு பண்ணிடுவார். இந்த பூனைக்குட்டியெல்லாம் இறந்து போயிடும். அப்போது ஏறனா வந்து அழுவார், நான் இப்படி பண்ணிட்டேனே, பானைக்குள்ளே பூனை இருந்தது நான் பார்க்கவே இல்லையே, நான் எவ்வளோ ஒரு பாவி, இந்த பாவத்துக்கு நான் என்ன பிராயச்சித்தம் பண்ணுவேன், என்ன செஞ்சால் இந்த பாவத்துலேருந்து நான் விடுபடுவேன் பாருங்கள். தெரியாமல் ஒரு பூனையை கொண்டதுக்கு அவர் அழுகிறார். இங்கே மட்டன் சிக்கன் விட்டு வெளுத்துட்டு இருக்கிறானுங்க, மட்டனு சிக்கனு ஓடுறது ஓடுறது போடுறது உதவி எதையும் விட்டு வைக்க மாட்டானுங்க, எல்லாத்தையும் தீர்ப்பானுங்க. ஆனால் ஏறனா மாதிரி பக்தர் எப்படி அலறாங்க, ஒரு பூனையை தெரியாமல் கொண்டு போட்டதுக்கு அலறாரு. அப்போ பக்தி அவருக்கு பகவான் மேலே, அதனால பகவான் மேலே பக்தி இருந்துச்சுனால என்ன, எல்லா ஜீவராசி மேலே அன்பு இருந்தது, எல்லா ஜீவராசி மேலே அன்பு. ஸோ இந்த பூனை என்ன தப்பு பண்ணுச்சு பாவம், அது தெரியாமல் அதுக்குள்ளே போயிருந்து நான் பார்க்கவே இல்லையா, அப்போ ஏன் தப்பு தானே அது அலற. எல்லாரும் சமாதானம் பண்றாங்க பக்தர்கள்லாம், இல்ல இல்ல நீ தெரியாம தானே பண்ணிட்ட, வேணும்னா பண்ண, அதை கொள்ளணும்னு என்னத்தையா பண்ண, அவர் என்ன சொன்னாலும் சமாதானம் ஆகவே இல்லை. என்ன அவர் முடிவு பண்ணார், ஒரு நாள் பாகவதத்தை எல்லாம் கேட்டார், இதுக்கு என்ன பண்ணணும், சரி நீ தீர்த்த யாத்திரை போ, போய் தீர்த்த யாத்திரை போய் கங்கா ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீ புனிதம் ஆயிடுவேங்க, சரின்னு சொல்லிட்டு கோபன்ன ஏறனா என்ன பண்ணுவாரு, தீர்த்த யாத்திரை போயிடுவார். இப்போ என்ன பண்ண, கோபன்னாவுக்கு டபுள் வேலை ஆயிடுச்சு, கோரா கும்பருக்கு அவர் தான் பானையை ரெடி பண்ணணும், அவர் தான் சூடு பண்ண எல்லாம் பண்ணணும். இப்படி தினமும் அவர் பானை ரெடி பண்ணி பண்ணிட்டு இருக்காரு. காலப்போவில் அவருக்கு குழந்தை, ஒரு அழகான குழந்தை பிறந்து, ஆண் குழந்தை ரொம்ப அழகு. குழந்தை தவளை ஆரம்பிச்சுது, தவளை தான் அங்கங்கே விளையாடுது, அம்மா சில நேரம் கையில் வச்சிருக்கா, சில நேரம் கீழே விடுறா, விளையாடிட்டு இருக்கு. ஒரு நாள் இந்த கோரா கும்பர் இருக்கார்லையே, அவருடைய பக்தி எப்படின்னா அவர் பகவான் நினச்சி பாடச்சே தண்ணியை மறந்து போயிடுவார். அவருக்கு எக்ஸ்டர்னல் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் கான்சியஸ்னா வெளி உள்ள சிந்தனைகள் எதுவுமே இருக்காது. அப்படியே பகவான் நான் வந்து பாட ஆரம்பிச்சாருன்னா, வீட்டில வீட்டில பாண்டுரங்கா பாண்டுரங்கா, ஜெய ஜெய வீட்டில ஜெய ஜெய வீட்டில, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, அப்படி மறந்துடுவார். அவருடைய பக்தி என்ன ஆயிடுச்சுன்னா, அவ்வளவு பக்தி அவருக்கு கிருஷ்ணர் மேல, அவ்வளவு அன்பு, இத்தனை ஒரு குடும்பத்தை தான், குடும்பஸ்தர் தான், அவரு வியாபாரம் பண்றாங்க, பானை பண்ணி பானையை வந்து சூடு பண்ணி அதை கொண்டு போய் வியாபாரம் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை தான் குடும்பம் நடத்துது, பானை வியாபாரம் பண்ணி தான் குடும்பம் நடக்குது. ஆனால் அவ்வளோ ஒரு எளிமையான வாழ்க்கையில் கூட பகவானுடைய பக்தியை விடவே இல்லை, நல்ல பக்தி பண்ணிட்டே இருக்கார். அவருடைய பக்தி என்ன ஆயிடுச்சு, யானெல்லாம் யாரெல்லாம் போய் அவர்கிட்ட பானை வாங்குறாங்களோ அவங்களுக்கு பகவான் மேலே பக்தி வந்துடும். அவங்க கூட ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, இந்த பானை வாங்குறவங்களுக்கும் பக்தி வரும், இந்த பானையில சமைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் பக்தி வந்துடும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே, அந்த பானையில செஞ்ச பிரசாதத்தை யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு பக்தி வரும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம் ராம். இது ஒரு வகையில் தொத்து வியாதி மாதிரி, இது நல்ல தொத்து வியாதி. ஏன்னா அந்த பக்தருடைய பக்தி, அவருடைய உணர்வு, அவருடைய சிந்தனை எல்லாம் அந்த பானையில், அது சாதாரண பக்தர் இல்லை அவர். இந்த மாதிரி அவர் ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நிமிஷமும் தன்னுடைய வாழ்க்கையில் பகவானை நினச்சிக்கிட்டே இருக்கிறார். கால் பாட்டுக்கு மண் பிசையும், கால் வந்து மண் பிசைஞ்சிட்டு இருக்கும், கை ரெண்டு மேலே தூக்கிட்டு கீர்த்தனை பாடிட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, இப்படி கால் மண் பிசைஞ்சிருக்கு, கீர்த்தனை பாடிச்சு எல்லாம் மறந்துவிடும். பகலா இரவா சாப்பிட டைம் வந்துருச்சா, தண்ணி குடிக்கணுமா, தூங்க போகணுமா, எந்த ஞாபகம் இல்லை. சுற்றி என்ன நடக்குது, ஏதாவது நாய் வந்திருக்கா பூனை வந்திருக்கா எதுவுமே தெரியாது, எல்லாம் மறந்து போய் கிருஷ்ணாவுடைய நினைவில் இருக்கார். யாரு, கோரா, வா துவாரா கும்பர் வந்து அப்படி கிருஷ்ணருடைய நினைவுலயே இருந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அவன் அம்மா வந்து அவர் ஒய்ஃபு இந்த குழந்தைய வந்து இடுப்புல வச்சுருந்தா சமையல் பண்ணிட்டு இருந்தா, இந்த குழந்தை கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சுன்னு கீழே விட்டுட்டான். கீழே விட்டோடனே அது பந்து விளையாடி தள்ளி பந்து தள்ளி தள்ளி வந்து விளையாடிட்டு வந்து வெளியில வந்து பார்த்தா அப்பா வந்து பானைக்கு மண் பதிஞ்சிட்டு இருக்காரு. இந்த குழந்தை பார்த்தா அப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. குழந்தைக்கு வந்து அப்பாட்டு போடணும் ரொம்ப ஆசை, அப்பா டான்ஸ் ஆடுறாரு நம்மளுக்கு கூட போகலாம் அப்படின்னு குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து அந்த மண்ணுக்குள்ள செயற்குள்ள வருது. அந்த மண்ணுக்குள்ள வந்து அப்பாவுடைய கால் கிட்ட வருது. இவருக்கு பாவம் வந்து எதுவுமே தெரியாது, வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாது, குழந்தை வந்ததெல்லாம் தெரியாது. ஒரு காலு மண்ணு பசிச்ச குழந்தைய சேர்த்து மிதிச்சிடுறாரு. சின்ன குழந்தை தவழ்ற குழந்தை, பிஞ்சு கை பிஞ்சு காலு, மண்ணு பேசும்போது பாடி பாடி குழந்தைய சேர்த்து பேசஞ்சு மிதிச்சு 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 குழந்தை சட்னி ஆகிடும், பீஸ் பீஸ் ஆகிடும். கொஞ்ச நேரம் குழந்தையோட எதுவுமே கேட்கல, குழந்தை எங்கன்னு தெரியல. குழந்தை சத்தம் போடுறது கூட அவர் காதில் விழல, ஏன்னா அவர் பவான் நாமத்துக்கு கத்தி பாடிட்டு இருக்கு. நம்ம அரேகிருஷ்ண மந்திரம் சொல்றதுன்னா இப்படி சொல்லிட்டு இருப்போம். ஓரா கும்பரெல்லாம் பாடச்ச வந்து தண்ணியே மறந்துடுவாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ராம் ஹரே, அப்படியே நாமத்தோடு ஒன்றாயிடுவாங்க. அந்த ஓரொரு நாமம் அடி நாபியிலிருந்து வரும், நாபியிலிருந்து எழுந்து அப்படி அந்த நாமம் உடைய சப்தமானது பயங்கர பிரகாசமாயிட்டு பயங்கர அந்த ஒளி அதிர்வு மரம் செடிகள் கொடிகள் தாவரங்கள் பறவைகள் விலங்கினங்கள் புழுக்கள் பூச்சிகள் எல்லாருக்கும் கேட்கும். ஹரிதாஸ் தாகூர் அப்படிதான் தர்ம சேன் பண்ணுவார். ஹரிதாஸ் தாகூர் வந்து ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாம சொல்றாரு, நம்மள மாதிரி சொல்ல மாட்டார். அவர் சொல்ற ஒவ்வொரு நாமும் எல்லா ஜீவராசியும் கேட்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. நம்ம நினைக்க கூடாது நமக்கு மட்டும்தான் காது கேட்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் உணர்வு இருக்கு. மரங்கள் தாவரங்கள் புழுக்கள் பூச்சிகள் எல்லா ஜீவராசிக்கும் உணர்வு இருக்கு. அப்படி கோரா கும்பரெல்லாம் வந்து நாமம் ஜெபிக்கும் போது தன்னையே மறந்து போயிடுவாங்க. குழந்தை வந்தது கூட தெரியல அவருக்கு, குழந்தையை போட்டு மிதிச்சிட்டார். இந்த அவன் மனைவி என்ன பண்ண, அந்த குழந்தையோட அம்மா என்னடா குழந்தையோட சத்தமே காணுமே தேடிட்டு வரா, அந்த வீடு பூரா சேதி வெளியெல்லாம் தேடி வந்து அங்கங்கேயும் பார்த்தா கடைசியில் குழந்தை வந்து சகதியில் போய் மாட்டி இறந்து கிடக்கு, இறந்து போச்சு, செத்து போயிடுச்சு. பார்த்தோன்னே அவன் வளர, ஐயோ என்ன பக்தி உங்களுக்கு, இப்படி குழந்தை வந்து கூட உங்களுக்கு தெரியலையா, அப்படி என்ன பாண்டவர்கள் மேலே பக்தி உங்களுக்கு அப்படின்னு கோவம் வந்து சத்தம் போடுறான். அப்பதான் இவருக்கு வந்து யாரும் சத்தம் போடுற இது கேட்டு பார்த்தா என்ன என்ன நடந்ததுன்னு பார்த்தா குழந்தை கால் கடியில் மாட்டி நசுங்கி போச்சு, செத்து போச்சு. கோரா கும்பருக்கு ரொம்ப வருத்தம், ஐயோ எப்படி பண்ணிட்டோமே, நம்ம கவனிக்கவே இல்லையே, குழந்தை வந்ததே நமக்கு தெரியாது. அப்ப இவர் சொல்றா என்ன அப்படி பக்தி உங்களுக்கு பாண்டவர்கள் மேல, ஒரு குழந்தை வந்தது கூட அவங்களுக்கு தெரியல, ஒரு கோவம் வருது பாண்டவர்கள் மேல சொன்னோன்னு. கிருஷ்ண இன்னும் கிருஷ்ணர் குறை சொல்றா, நமக்கு ஒன்று குறைவா இருந்தோம், அவ குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கல, எனக்கும் குழந்தை வந்து தெரியாது, இதுல பகவான் என்ன பண்ண முடியும். திரும்ப திரும்ப சொல்றா உங்க பாண்டவர்களா இப்ப குழந்தைய திரும்ப கொடுப்பா அப்படின்னு கோவம் வந்து கத்தராகும். இவரு கோவம் வந்து இந்த பானை சுத்துற வீல் இருக்கு இல்லையா, அந்த வீலுடைய தடி ஒண்ணு இருக்கும், அதை எடுத்துட்டு போவா அவர் அடிக்கிறது. என்ன தைரியம் இருந்தா நீ பாண்டவர்களுக்கு குறை சொல்லுவேன், தப்பு நம்ம மேல, நம்ம கவனமா இருந்திருக்கணும். என்ன செய்யறது, நீ கவனக்குறைவா இருந்துட்டே நான் கவனிக்கல, பகவானை நீ குறை சொல்ற அப்படின்னு ஓங்கி அடிக்க போச்ச. அவ சொல்லுவா பாண்டவர்கள் மேல ஆணை, நீ நீங்க தொடக்கூடாது, பாண்டவர்கள் மேல ஆணை, நீ என்ன தொடக்கூடாது அப்படியே தடி கீழே போட்டு போயிடு. அன்றையிலிருந்து முடிவு பண்ணார், இவ வந்து பாண்டவர்கள் மேல ஆணைன்னு சொல்லியிருக்கா, இனி இவளை தொடவே கூடாது, இவ கையில சாப்பிடக்கூடாது, எதுவுமே போற எல்லாம் அவருதான் பண்ணு. அவரே மண் பசிஞ்சு அவரே பானை பண்ணி அவரே பானையை சூடு பண்ணி அவரே கொண்டு வியாபாரம் பண்ணி அதுல பல பொருள் வாங்கிட்டு வந்து அவரே சமையல் பண்ணி அவரே சாப்பிட்டு. இப்படி கொஞ்ச நாள் போகுது, இருக்கிற குழந்தையும் செத்து போச்சு, ஒரு குழந்தைதான் இருந்தது அது இறந்து போச்சு, இப்ப குழந்தையும் இல்ல. இந்த மனுஷன் என்ன பண்றாரு, தனியா எல்லாம் அவரே பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரே சாப்பிடுறாரு அவரே பானை பண்றாரு, அவர் கையில தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன், தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன். இவளுக்கு ரொம்ப வருத்தாயிடுச்சு, இது என்னடா தெரியாதனமா சொல்லிட்டேன், நம்ம பாண்டவர்கள் மேல ஆணை சொல்லிட்டால அவ்வளவுதான், பகவான் மேல ஆணையிட்டுட்டான். தென் என்ன ஆயிடுச்சு, இவளுக்கு ரொம்ப வருத்தம், இப்ப குழந்தை இல்ல, வம்சம் எப்படி, நமக்கு வம்சம் கிடையாது, உண்மையில ஆத்மாவுக்கு வம்சம் எதுவும் கிடையாது, ஆனா நம்ம ஜட உலகத்துல தானே இருக்கும், நமக்கு எல்லாம் ஒரே ஆசை, எனக்கு குழந்தை பாத்துக்கணும், அந்த குழந்தை இவ்வளவு ரெண்டு குழந்தை மூணு குழந்தை அவளுக்கு அந்த மாதிரி தான், ஐயோ குழந்தையில இருந்த குழந்தை இறந்து போச்சு, அப்ப நம்ம வம்சம் என்ன ஆகும், நம்ம குழந்தையில என்ன யாரு நம்ம கொல்லி வைப்பா கடைசியில, இந்த மாதிரிலாம் கவலை. அப்ப அவ போய் அவங்க அப்பாட்ட அழறா, இந்த மாதிரி ஆகி போச்சு, அவர் என்ன தொட மாட்டேங்கிறாரு, என்ன பண்றது இப்போ. அப்போ அவளுக்கு ஒரு தங்கை இருந்தா, இப்போ அவங்க அப்பா சொன்னார் வேணா அவனு பண்ணலாம், உன் தங்கையை வேணா அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், உனக்கு சம்மதமா, ஏன்னா அவனுக்கு குழந்தை வேணும், நம்ம வம்சம் வளரணும். அப்புறம் அவருக்கும் பாவம், அவர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு, இப்போ உங்க தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், நீங்க மூணு பேர் சந்தோஷமா இருங்க. அவன் ஒத்துக்கிறான், சரி பரவாயில்ல, முதல்ல எந்த பொண்ணு வந்து ஒத்துக்க மாட்டா, ஆனால் ஒத்துக்கிறான், என்ன பண்றது, குழந்தை வேணும், அவர் என் கையில சாப்பிட மாட்டாரு, என் கையில எதுவும் வாங்கி குடிக்க மாட்டேங்கிறாரு, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறான், என்னை விலக்கி வச்சுட்டாரு அப்படின்னு அழறா. சரி அவங்க அப்பா வந்து சொன்னாரு, சரி நான் பேசுறேன், நான் வந்து போரா கும்பிட்ட பேசுறேன், உன் தங்கையை அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். ஓரா கும்பர் முதல் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை இல்லையா, அப்பா அம்மா சொன்ன முதல் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னாரு, எனக்கு பவானி சேவையே போதும். இப்போ ரெண்டாவது கல்யாணத்துக்கு எப்படி ஒத்துக்குவாரு, ஒத்துக்கவே இல்லை, அதெல்லாம் முடியாது, நான் இப்போ கல்யாணம் பண்ணுற மனோநிலையில இல்லை, எனக்கு வேணாம், நான் இப்படியே பவானி சேவை பண்ணிகிட்டே இருக்கேன், நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், என்ன என்னெல்லாம் சொல்லி பார்க்குறாங்க, யாரெல்லாமோ வந்து சொல்கிறாங்க, ஓரா கும்பர் மனசு மாறவே இல்லை. கடைசியில் இவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இவர் நம்மளாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, இவர் வந்து கிருஷ்ண பக்தர் இல்லையா, பக்தர்கள் சொன்னாதான் கேட்பார், அதனால எப்படியாவது பக்தர்களை வர வச்சு இவருக்கு அறிவுரை சொல்லி இவரை மனசு மாத்திடணும். ஏன்னா ஒரு நாள் நிறைய பாகவதர்கள் வந்து அந்த ஊருக்கு வந்திருந்தாங்க, பக்தர்கள்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ண வந்திருந்தாங்க, அவங்ககிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி எப்படியாவது சமாதானம் பண்ணுங்க, அவர் கல்யாணம் பண்ண வைக்கணும், அவர் தனியாக கஷ்டப்படுறாரு. அவர் சொன்னோடனே இந்த பக்தர்லாம் வந்து சொன்னாங்க, ஏப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கிங்க, இதான் வியாபாரம் பண்ற, எப்படி உனக்கு உத்தாசிக்கு ஆள் வேணும், நீ எப்படி சமையல் பண்ண, ஏன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு சமையல் பண்ண ஆள் வேணும், உன்னை பார்த்துக்க ஆள் வேணும், பானை பண்ண ஆள் வேணும், நீ வியாபாரத்துக்கு போயிட்டா யார் இதெல்லாம் பார்த்துக்குவாங்க, எப்படியோ அதெல்லாம் சொல்லி, சரி பக்தர்கள் சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன், இவ்வளோ பக்தர்கள் வந்து என்ன சொல்றாங்க அதனால நான் ஏற்றுக்கிறேன், இன்னும் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிறேன். எனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடலாம் பண்றாரு அவங்க அப்பா, இந்த முதல் மனைவியுடைய அப்பா ஏற்பாடலாம் பண்ணி கல்யாணம் நடக்கச்சே வந்து பொண்ணை வந்து கன்னிகாதானம் பண்ணி கொடுப்பாங்க, பொண்ணு தாரவாத்து கொடுப்பாங்க மாப்பிள்ளைகிட்ட. அப்போ சொல்கிறாரு அவரு, இந்தப்பா என்னுடைய பொண்ணு, நீ என் முதல் பொண்ணை எப்படி நடத்துறியோ அதே மாதிரி இவளையும் நடத்தணும், நீ என் முதல் பொண்ணை எப்படி பார்த்துக்கிறியோ அதே மாதிரி இவளையும் பார்த்துக்கிட்ட. ஆ அப்படியா, சரி ஓகே, அவர் போட்டாரு ரெண்டாவது மாதிரியும் தரமாட்டேன், ஏன்னா அவங்க அப்பா சொல்லியிருக்காரு என் முதல் பொண்ணை எப்படி நடத்துறியோ அதே மாதிரி நடத்தணும்னு. அவன் கையிலேயும் வாய் தண்ணி குடிக்க மாட்டார், சாப்பிட மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார், அவரே தான் பானை பண்ணுவாரு, அவர் தான் பானியை சூடு பண்ணுவாங்க, அவங்க தான் வியாபாரம் போவாங்க, திரும்ப வந்து பிரசாதம் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாம் இதை பண்ணுவாங்க. ஒரு நாள் இந்த ரெண்டாவது பொண்ணு கோவம் வந்து அவள் போய் அக்கா கிட்ட சண்டை போடுறான், ஏய் நீ என்ன லூஸ் ஆடி, நீ நானாவது வேற யாரே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்திருப்பேன், இந்த ஆளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உன் வாழ்க்கை வீணா போய் என் வாழ்க்கை வீணா போயிடுச்சு, நீ உன் வாழ்க்கை கெட்டு போனது இல்லாம இந்த ஆளை ஒரு பாகவதர் பண்டாரத்தை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு என் லைஃப் நீ ஸ்பாயில் பண்ணிட்டேன், என் வாழ்க்கை வீணா போயிடுச்சு, சண்டை போடுறான். உடனே ரெண்டு பேர் முடிவு பண்ணுறாங்க, இன்றைக்கி அந்த ஆள் வரட்டும், இன்றைக்கி எப்படியாவது பிடிச்சி உட்கார வச்சு நம்ம சமையல் பண்ண சாப்பாடெல்லாம் அவர் ஊட்டி விட்றோம், சாப்பிட கொடுக்கணும், நீ என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பிரசாதெல்லாம் பண்ணி வச்சுட்டு அவருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வியாபாரத்துக்கு போயிட்டு பானையெல்லாம் சேல் பண்ணிட்டு வர்றார், வீட்டுக்கு வந்து காலெலாம் வாஷ் பண்ணோன்னே ரெண்டு பேர் ரெண்டு கையை பிடிச்சிருவாங்க, இந்த பக்கம் வருது ஒரு கையை பிடிச்சிட்றா, இந்த பக்கம் வருது, நீங்கள் நீங்கள் இப்படி உங்களை விட்டால் சரியாவாது, நீங்கள் வந்து எங்களை இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் இன்னைக்கு நாங்கள் சமையல் பண்ணி நீங்கள் சாப்பிட்டே ஆகணும், வாங்கன்னு சொல்லி கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. பயங்கரமான கோவம் வந்துடும், இன்னும் ஒரு தைரியம் இருந்தால் பாண்டருங்கிற மேலே ஆணையிட்டு நீங்கள் தொடுவீங்க, நீங்கள் என்ன தொட்டிட்டீங்க நீங்கள் அப்படின்னு கோவம் வந்து அப்படி சுற்றி முற்றி பார்ப்பார். இந்த பானை சூடு பண்ணுற அடுப்பு இருக்கும், அந்த அடுப்பில் போய் ரெண்டு கையை விட்டுருவார், உள்ள ரெண்டு கடு கையை கொண்டு போய் அடுப்பில் விட்டு கையெல்லாம் பொசிஞ்சு போயிடும், ரெண்டு அழுவார், ரெண்டு பேர் ஆ ஊர் கத்தி அழறா, ஐயோ நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், மன்னிச்சுடுங்க, இதுக்கு மன்னிப்பே கிடையாது, நீங்கள் பாண்டிருக்கிற மேலே ஆனேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் கை ரெண்டு பொசிஞ்சு கருகி போயிடும், என்ன பண்ண அழறா, ரெண்டு பேர் வந்து ரெண்டு பொண்ணுகள் அழுறாங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த ஊருக்கு போனார்ல ஏறன் அவர் திரும்ப வர்றார், யாரு கோரா கும்பலுடைய பிரதர் சகோதரர், திரும்ப வந்து பார்த்தா அவர் கையெல்லாம் பொசிஞ்சு போயிருக்கு, அவர் ரெண்டு பேரும் உட்காந்து அழுதுன்னு இருக்கா, இவர் உடனே வந்து இதே என்ன காரியம் பண்ணினீங்கன்னு சொல்லி ஒரு துணியெல்லாம் போட்டு கட்டெல்லாம் போட்டு மருந்தெல்லாம் போட்டு விட்டு கையை சுத்தம் பண்ணி மருந்து போட்டு விடுறாரு, மருந்து போட்டுவிட்டு அவரை குளிக்க வச்சு அவருக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டு அவருக்கு பிரசாதம் பண்ணி அவர் சாப்பிட கொடுக்குறாரு, உட்காந்து சமையல் பண்ணி அவர் சாப்பிட கொடுக்குறாரு, நீ வேற என்ன பண்ணணும், வியாபாரத்துக்கு போனாதான் சமைக்க முடியும். அவரே போய் மண்ணு பசைஞ்சு மண்ணு பசைஞ்சு அதை பானை பண்ணி பானையை சூடு பண்ணி அந்த சூடு பண்ண பானையை கூட வியாபாரம் பண்ணி அதை கொண்டு வந்து சமைச்சு கோரா கும்பிட்டு கூட்டி விடுற யாரு, ஏரன். இப்படி நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு நாள் பண்டர்பூரில் ஒரு பெரிய உற்சவம் நடக்குது, ஏகாதசி உற்சவம். அப்போ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள்லாம் வர்றாங்க, நாம சங்கீர்த்தனை பண்றாங்க, விட்டலா விட்டலா பாண்டுறாங்க பாண்டுறாங்க, ஜெய ஜெய் விட்டல் ஜெய ஜெய விட்டல், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே அப்படி கீர்த்தனை பாடிட்டு இருக்கு எல்லா பக்தரும். அப்போ நாமதேவர்னு ஒரு பக்தர் இருக்காரு, அவர் மிக உயர்ந்த பக்தர். நாமதேவர் வந்து பாண்டவோட பக்தர், மிக உயர்ந்த பக்தர். அவர் பகவான் தரிசனம் பண்ண வந்து பார்த்தா அங்க பகவானே இல்லை, கோயில்ல. நாமதேவர் யோசிக்கிறார், இவர் எங்க போனாரு அப்படி கண்ண மூடி பார்த்தா ஏரண்ணாவுடைய ரூபத்துல கோபண்ணாவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார் பாண்டரங்க. கோரா கும்பருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார் யாரு, பகவானுக்கு. நம்ம சேவை பண்ணணும், பகவான் என்ன பண்ணிட்டாரு, பக்தனுக்கு சேவை பண்ண ஓடி வந்துட்டார். ஐயோ பாவம், அவன் என் மேல உள்ள பக்தியினால தன்னுடைய வாக்கு வந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக தன் கையவே பொசுக்கிட்டானே, இப்போ எப்படி சாப்பிடுவான் என்ன பண்ணுவான் அப்படின்னு பகவானே ஓடி விட்டார். ஓடி வந்து என்னென்ன சேவை பண்றாரு, அவன் கைக்கு மருந்து போட்டு அவனை சாப்பாடு ஊட்டி கொடுத்து அவன் கை உடம்பு சுத்தம் பண்ணி பானை பண்ணி அந்த பானையை வியாபாரம் பண்ணி அதில் சமையல் பண்ணி கொடுத்து எல்லா வேலையும் செய்கிறாரு. யார் செய்வான், இந்த காலத்தில் கூட பிறந்தவங்க கூட செய்ய மாட்டான், ஓட அவனுக்கு வேறு வேலையிலேருந்து போயிடுவான். ஒருத்தர் நல்லா இருக்கும்போது சொந்தக்காரங்களாம் கூட இருப்பாங்க, கஷ்டப்படும் போது யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அதான் இந்த உலக வாழ்க்கை. ஆனால் பகவான் அப்பேற்பட்டவர் இல்லை, பகவான் வந்து எல்லாருடைய மிகச்சிறந்த நன்மை விரும்பி, உண்மையான நன்மை விரும்பி அவர் தான். இப்போ பகவான் மேலே பக்தி பண்ணக்கூடிய பக்தனை பகவான் ஒருபோதும் கைவிட மாட்டார். என்ன பண்ணாங்க, நேரிலே வந்துட்டார். இது தெரியாது கோபண்ண கோரக்கும்பருக்கு தெரியாது வந்திருக்கிறது பகவான், யாருக்குமே தெரியாது. இந்த பெரிய பக்தர் தான் தெரிஞ்சது, உன்னதமான பக்தர் தான் தெரிஞ்சது. அடடங்க பாண்டங்க இல்லை கோயிலில், அவர் எங்கே இருக்கிறாரு, கண்ணை மூடி பார்த்தா கோரக்கும்பர் வீட்டில் இருக்கிறார். இன்னும் பகவான்கிட்ட பிரார்த்தனை, பகவானே இது என்ன அநியாயம், லட்சக்கணக்கான பேர் உங்களை தரிசனம் பண்ண வந்தால் நீங்கள் அங்கே போய் ஒருத்தனைக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவன் ஒருத்தனைக்கு சேவை பண்ணுறீங்க, நீங்கள் வாங்க நாங்கள்லாம் உங்களை தரிசனம் பண்ணணும், உங்கள் சேவை பண்ணணும், எங்களுக்கு உங்கள் கருணையை கொடுங்க அப்படின்னு நாமதேவர் அழைக்கிறார். இப்போ இன்னொரு பக்தருடைய அழைப்பு விட முடியாது, சரி போதும் திரும்ப போகலாம். அப்போது கோராக்கும் ரொம்ப ஆசை, நம்ம பண்டரிபுரம் போய் பகவானை தரிசனம் பண்ணணும். அப்போது சொல்கிறாரு, யார் என்ன சொல்கிறாரு, நான் கூட்டின்னு போகிறேன், நம்ம மூணு பேர் போ, நம்ம நாலு பேர் போகலாம், போய் பகவான் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு எல்லோரும் பிரசாதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு பிரசாதெல்லாம் எடுத்துகிட்டு பண்டரிபுரம் நோக்கி வராங்க. சந்திரபாகா நதி, சந்திரபாகாங்கிற ஒரு நதி ஓடுது காவேரியெலாம் ஓடுறமே. சந்திரபாகா ஸ்நானம், புண்டரீக தரிசனம், விட்டல நாமதேயம், பிரத்யக்ஷம் பரமக்கம். யார் ஒருத்தர் போய் சந்திரபாகாவில் குளிக்கிறாங்களோ, பாண்டகனை தரிசனம் பண்ணுறாங்களோ, பகவான் நாமத்தை சொல்கிறாங்களோ, அவங்க திரும்பவும் பிறவி எடுக்க மாட்டாங்க, திரும்ப அவனுக்கு பிறவி கிடையாது, பகவானு தான். அவ்வளோ அற்புதமான க்ஷேத்திரம். அப்போ இவங்க எல்லாம் அங்கே போயிட்டு பெரிய கீர்த்தன், கீர்த்தன் பெரிய ஒரு டென்ட்டு போட்டு கீர்த்தன் மேலே லட்சக்கணக்கான பக்தர் கீர்த்தன் பாடிட்டு இருக்காங்க. கையெல்லாம் தங்கு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, லட்சக்கணக்கான பேர் கீர்த்தன் பண்ணிட்டு இருக்கான். கோரக்குமார் பார்த்து ரொம்ப சந்தோஷம், அவருக்கு ரெண்டு கை இப்படி கை தட்ட முடியாது, அவருனால என்ன பண்றது இல்லை, துள்ளி துள்ளி குதிக்கிறாரு. வேற யாரும் நான் போய் அவர் உட்கார வச்சுட்டு ரெண்டு பேரும் வாய்ப்பு இருக்க, நீ என்ன பாத்துக்கோ நான் வந்துடுறேன், இப்போ வந்துடுறேன்னு சொல்லி நேராக உள்ள போய் கோயிலுக்குள்ள போயிடுவார். அவ்வளோதான், அவர் மறைஞ்சிடுறாரு. இவர் அந்த கீர்த்தன் சந்தோஷத்தில் இப்படி இப்படி பண்ணுறாரு, கை தட்ட முடியல, ஒன்று மறுத்து போடுறாரு. சரி என்னடா அது, என் கை நான் பொசிக்கிட்டேனே, என் கை இருந்தால் அவ்வளோ கீர்த்தன் பாடணும், எனக்கு நம்ம கீர்த்தன் பாடிச்சு வந்து கை இருக்கு தட்டவே மாட்டான், எப்படியா வச்சுன்னு கீர்த்தன் பாடும்போது நான் பார்த்தேன், அங்கே உட்காந்துருந்தான். கீர்த்தன் பாடிச்சு வந்து அப்படி இந்த உடம்புல ஒவ்வொரு அங்கங்களும் அப்படி துடிக்கணும், கை தட்டணும், காதுகள் வந்து கீர்த்தனை கேட்கணும், நாம பாடணும் அப்படி பகவான் மனசு வந்து பகவான் நினைக்கணும், அந்த கீர்த்தனத்தில் அப்படி ஒன்றியிடணும். கீர்த்தனை வந்து முதல்ல சொன்னா இல்லையா, வயிற்றுனுடைய அடி நாபிலிருந்து பகவானின் நாமம் எழுந்து அது காதுகளில் ஒழிச்சு அதை மனதால் நினைத்து பகவானை பண்ண பாடணும். இங்கே கீர்த்தன் பாடிச்சு வந்து கை தட்டவே மாட்டேன், எப்படி வச்சுக்கணும். கோர கும்பருக்கு என்ன கையை போயிடுச்சு, அவருக்கு ஆசை, ஐயோ தட்ட முடியலனால ரெண்டு கை போயிடுச்சு, கை முடமாயிடுச்சு, தட்ட முடியல, இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்காரு. பகவான் பார்த்துட்டாரு, ஐயோ பாவம் பாரு, எனக்கு கீர்த்தன் கை தட்டணும்னு நினைக்கிறான், கையெல்லாம் போயிடுது, கை கொடுத்துடும். பகவான் என்ன பண்ணாரு, ரெண்டு கை வந்துச்சு கீர்த்தன், அவருக்கு அது கூட தெரியாது, அவர் கை வந்தது கூட தெரியாது, எல்லாம் கீர்த்தன் பாடிச்சு அவரும் இப்படி இப்படி பண்ணிட்டு ஹரே கிருஷ்ணா பாடிட்டு இருக்காரு. ரெண்டு வாய்ப்பு பக்கத்துல உட்கார்ந்துருந்தா எனக்கு என்னங்க உங்களுக்கு கை வந்துருச்சு கை வந்துருச்சு. அவர் பிடிச்சி உழுக்கினார். அப்பதான் பார்த்தா அவர் கை வந்தது. இப்ப பாண்டவர்களுடைய என்ன கருணை, பவா நான் கீர்த்தனை கை தட்டச்சனும் கை தட்ட முடியலன்னு வருத்தப்பட்டேன், பவானு கை கொடுத்துட்டாரு. வேற எதுக்கு, அதாவது பக்தருடைய பக்தருக்கு புலன்கள் எதுக்குன்னா பகவான் சேவை பண்ணதான். பக்தருக்கு புலன்கள் எதுக்கு, பகவானுடைய சேவை, தன்னுடைய புலன் திருப்திக்காக இல்லை. அவர் நினைச்சாரு, அவர் வந்து என் கை இருந்தா நான் நல்லா சாப்பிடுவேன் நல்லா உழைப்பேன்னு நினைக்கல, என் கை இருந்தா நான் பகவானுக்கு கீர்த்தனை பாடுவேண்ணா, கை தட்ட முடியலையே, கர்த்தால் பண்ண முடியாது, விருதங்க வாசிக்க முடியாது, அவர் பானை பண்ண முடியலன்னு வருத்தப்படல, இது என் கை போயிடுச்சு நான் எப்படி வியாபாரம் பண்ணணும்னு வருத்தப்படல, என் கை இல்லைன்னா நான் எப்படி விருதங்க வாசிப்பேன், என் கை இல்லைன்னா எப்படி கர்த்தால் வாசிப்பேண்ணா, அப்படியே வருத்தப்பட்டேன். அப்படியே உடனே கை வந்துச்சு. என் பகவான் வந்து பேசினார், கோரா கும்பா நான் வந்து உன் மேலே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், எனக்கு மிக பிரியமான பக்தன், ஸோ நீ எல்லாம் பழசெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாக உன்னுடைய மனைவியோட குடும்பம் நடத்து, இப்படியே நீ வந்து பக்தி தொண்டு பண்ணி என்கிட்ட வந்துடுவ, நீ இன்னி கொஞ்ச நாள்லேயே நீ என்கிட்ட வந்துடுவேன் நான் சொல்லுவேன். ஸோ கோரா கும்பர் வந்து அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி நிறைய பக்தர் இருக்காங்க. துக்காராம் அன்றைக்கி துக்காராம் கதை பேசுவேன், துக்காராம் நாம் தேவர் கோரா கும்பர் ஜக்குபாய் ஜானாபாய் நிறைய பக்தர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து ஒரே நோக்கம் அவங்களுக்கு பகவானை திருப்திப்படுத்துறது தான். அவங்க தன்னுடைய புலன்களை திருப்திப்படுத்தணுங்கிற எண்ணம் கிடையாது, எதுவுமே செய்யக்கூடாது அப்படியே சும்மா இருந்துக்கணும் செயலை விட்டுறணுங்கிற எண்ணம் இல்லை, அவங்களுக்கு ஒரே நோக்கம் பகவானை திருப்திப்படுத்தணும். ஸோ பகவான் திருப்தி அடைந்தா எல்லாமே திருப்தி அடையும், நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பகவான் சந்தோஷப்படுத்திட்டா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பகவான் சந்தோஷப்படுத்த ரொம்ப ஈஸி தான். சைதன்ய மகாப்பிரபுவை சைதன்ய மகாப்பிரபு சந்தோஷப்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி சைதன்ய மகாப்பிரபு சந்தோஷப்படுத்துறதுன்னா, ஒண்ணுமே இல்லைனாலும் சைதன்ய மகாப்பிரபு முன்னாடி வந்து ரெண்டு கையை தூக்கிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. சைதன்ய மகாப்பிரபு வெரி ஹாப்பி, சைதன்ய மகாப்பிரபு நம்ம மேல ரொம்ப சந்தோஷம். இதுல என்ன கஷ்டம் இருக்கு, அதனாலதான் பக்தி யோகா வந்து ரொம்ப ரொம்ப சுகமானது கூட ரொம்ப சீக்கிரமாகவே கிருஷ்ணா திருப்திப்படுத்தலாம் பக்தி யோகா. ஓகே ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.